வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
சென்றல்
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். புத்தர் ஒருமுறை ஆற்றில் குறுக்கே போய்கொண்டு இருந்தார். அப்போது தேள் ஒன்று நீரில் தத்தளித்துக் கொண்டு இருந்ததை கண்டு அதனை காப்பாற்ற நினைத்து அதனை வெளியே எடுத்தார். எடுத்ததும் அது பெருமானை கொட்டிவிட்டது. அவர் மீண்டும் நீரில் போட்டார். திரும்பவும் அது தத்தளித்தது. பெருமானும் அதனை எடுத்தார். மீண்டும் தேள் கொட்டியது. இப்படியே அவரும் செய்ய அதுவும் கொட்டியது. இறுதியில் நீரோட்டத்துடன் ஓடியது. இதனை பார்த்த அவரின் சீடன், தேள் உங்களை கொட்ட கொட்ட ஏன் காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என கேட்க, சீடனே, கொட்டுவது தேளின் இயல்பு, அதனால் அது கொட்டுகிறது. எந்த உயிர் துன்பத்தில் இருந்தாலும் காப்பாற்றுவது மனித இயல்பு, அதைத்தான் நான் செய்தேன். சிறு ஜந்துக்களுக்கு நன்றி என்ற உணர்வு இருக்காது, அறிவும் இருக்காது. அதனால் அது தொடர்ந்து தன் இயல்பை காட்டும். அதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. தொடர்ந்து நம் செயலை நியாயப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இதுவே மானுட நியதி என்றார் சீடனும். இந்த கேள்வியின் மூலம் ஒரு புதிய ஞானத்தை பெற்றான். நன்றி, வணக்கம்.
புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை போடுவதெதற்காக,
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி பாரதியார் நினைவு நிகழ்ச்சியாக மாறுகின்றது. பாரதியார் செப்டம்பர் 12 தேதி பிறந்தார். அப்போது அவருக்கு வயது, அவருடைய 39 வயதில், அதாவது 39 வயதை அடைய 3 முன் பிறந்தார். குறுகிய காலத்தில் அவர் செய்த மகத்தான செயல்கள் பல எல்லோருக்கும் தெரியும். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதியாரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் கதைகளையும் பார்ப்போம். பலர் அறியாமல் இருக்கிறார்கள் அவர் கதைகள் எழுதியிருக்கிறார் என்று. முதலில் 2 சிறு கதைகள். ஒரு வீட்டில் ஒரு புருஷனும் மனைவியும் கூடியிருந்தார்கள். ஒரு நாள் இரவில் புருஷன் வீட்டுக்கு வரும்போது மனைவி சபைத்துக் கொண்டிருந்தாள். சோறு பாதி கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த பெண் அன்றிரவு கொஞ்சம் உடம்பு சௌகரியமாயிருந்ததால் தனக்கு ஆகாயம் உணவு வேண்டாம் என்று நிச்சயித்து புருஷனுக்கு மாத்திரம் சமைத்தாள். புருஷன் வந்தவுடன், நான் இன்றிரவுக்கு இரவு விரதம் இருக்கப் போகின்றேன், எனக்கு ஆகாரம் வேண்டாம் என்றாள். உடனே பாதி கொதிக்கின்ற சோற்றை அவள் அப்படியே சும்மா விட்டுவிட்டு அடுப்பை நீரால் அவித்து விடவில்லை. தங்கள் இருவருக்கும் உபயோகம் இல்லாவிடனும் மறுநாள் காலையில் வேலைக்காரிக்கு உதவு என்று நினைத்து அது நன்றாக கொதிக்கும் வரை காத்திருந்து வடித்து வைத்து விட்டு பிறகு நித்திரைக்கு சென்றார். அதுபோலவே ஒரு கர்மயோகி தான் ஒரு தொழில் செய்ய தொடங்கி இடையே அது தனக்கு பயனில்லை என்று தோன்றினால் அதையே அப்படியே நிறுத்தி விட மாட்டான். பிறருக்கு பயன் தரும் என்பதை தான் நினைத்துக் கொண்டு தான் எடுத்த வேலையை முடித்த பிறகே வேறு செயல் தொடங்குவார். கர்மயோகி என்பவர்கள் தமது கர்மத்தில் எப்போதும் கண்ணாயிருப்பார்கள். ஒரு அருமையான தத்துவம் இருக்கின்றது, செய்யும் தொழிலே தெய்வம் என்பது. அப்படிப்பட்ட தத்துவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அடுத்ததாக ஒரு வேடிக்கை கதை. ஒரு ஊரில் ஆனைக்கால் வியாதி கொண்ட ஒருவன் வழக்கடை வைத்திருந்தான். தெருவின் வழியாக சில பிள்ளைகள் அடிக்கடி போவதுண்டு. போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த பழங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகி கிட்ட போனால் ஆனைக்கால் காரன் தனது பிரமாண்டமான காலை காட்டி, வயல்களே, கூடையில் கை வைத்தான் உதைப்பேன் ஜாக்கிரதை என்பான். சாதாரண காலால் அடித்தால் கூட இவ்வளவோ தோகிறதே, இந்த காலால் அடிபட்டால் தாம் செத்தே போவோம் என்று பயந்து பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் கடைக்காரர் வாராக்காக இருந்த சமயம் பார்த்து ஒரு பையன் மெல்ல போய் கூடையிலிருந்து ஒரு பழத்தை கையில் எடுத்தார். இதற்குள் கடைக்காரன் திரும்பி பார்த்து தனது பெரிய காலை சிரமத்துடன் தூக்கி பையனை ஒரு அடி அடித்தார். பஞ்சு தலை அணையால் அடித்தது போல் அடி பெத்தென்று விழுந்தது. பையன் கலகலவென்று சிரித்து பிறகு தனது நண்பர்களை கூறி, அடே, எல்லோரும் பாருங்கடா, வெறும் சதை எலும்பில்லை என்றான். மனிதர்கள் எல்லோரும் பல விஷயங்களில் குழந்தைகளைப் போல காணப்படுகின்றார்கள். வெறும் சதையாக இருக்கும் கஷ்டங்களை தூரத்திலிருந்து எலும்புள்ள கஷ்டங்களாக நினைத்து பிறர் அவதிப்படுவதை நாம் பார்த்ததில்லையா? இது ரெண்டும் மகாகவி எழுதிய இரு கதைகள். அடுத்ததாக அவர் எழுதிய அருமையான கட்டுரை மூட பக்தி என்பது. நம்முடைய ஜனங்களுக்கிடையே இந்த நிமிஷம் வரை நடைபெறும் மூட பகுதிகளுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. இதனால் நம்மவர்களின் செயல்களுக்கு ஏற்படும் விக்கினங்களுக்கு எல்லை இல்லை. இந்த மூட பக்திகளில் மிகவும் தொல்லையான அம்சம் யாதெனில், எல்லா செய்களுக்கும் நாள், நட்சத்திரம், லக்னம் முதலிய பார்த்து தவறம் பள்ளிக்குள்ள வேண்டுமென்றால் அதற்கு கூட நம்மவர் பொருத்த பார்ப்பார்கள். தவறத்துக்கே இப்படி என்றால் இனி கல்யாணங்கள், சடங்குகள், வியாபாரங்கள், யாத்திரைகள், விவசாய ஆரம்பங்கள் முதலிய முக்கிய செயல்களுக்கு நம்மவர் மேற்படி பொருத்தங்கள் பார்ப்பதில் செலவிடும் காவிரியத்துக்கும் பொருள் விரயத்துக்கும் வரம்பே கிடையாது. சகுனம் பார்க்கும் வழக்கமும் காரியங்களுக்கு பெரும் தடையாக வந்து கொண்டிருக்கின்றது. இதில் நேரும் அழிவுகளும் அவற்றால் பொருள் அழிவுகளும் கூட உண்டாகின்றன என்பதை நாம் அவர் கவனிப்பதே கிடையாது. சகுனம் பார்ப்பதனால் செயல் நஷ்டம் மாத்திரம் உண்டாகின்றது. நாட்பொருத்தம் லகனப்பொருத்தம் முதலிய பார்க்கவிடத்தே காரிய நஷ்டம் மட்டுமன்றி மேற்படி லக்னம் முதலிய பார்த்து செல்லும் சோதரருக்கு வேறு பதம் செலவாகின்றது. அது மூட பக்தியிலிருந்து சில அந்த கட்டுரை சில பகுதிகள். அடுத்ததாக ஒரு முக்கியமான கட்டுரை தமிழருக்கு. தமிழா, தெய்வத்தை நம்பு, பயப்படாதே, உனக்கு நல்ல காலம் வருகின்றது. உனது ஜாதியிலே உயர்ந்த மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள். தெய்வம் கண்ட கவிகள், அற்புதமான சங்கீத வித்வான்கள், கைதேர்ந்த சிற்பர், பல நூல் வல்லார், பல தொழில் வல்லார், பல மணிகள் தோன்றியிருக்கின்றார்கள். அச்சமில்லாத தர்மிஷ்டர் பலர் பெறுகின்றனர். உனது இனத்திலே தேவர்கள் மனிதர்கள் அவதரித்திருக்கிறார்கள். கண்ணை நன்றாக துடைத்துவிட்டு நான்கு பக்கங்களில் பார். ஒரு நிலை கண்ணாடியில் போய்ப்பார். நமது நாட்டு பெண்களில் பலர் சக்தி கணங்களில் அவதாரமாக ஜனித்திருக்கிறார்கள். ஒளி, சக்தி, வலிமை, வீரியம், கவிதை, அழகு, மகிழ்ச்சி நலங்களெல்லாம் உன்னை சார்கின்றன. தமிழா, பயப்படாதே. ஊர் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு பல சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய். ஜாதி வேற்றுமைகளை வளர்க்காதே. ஜாதி இரண்டொழிய வேறின்றை என்ற பழந்தமிழ் வாக்கியத்தை வேதமாக்கிக் கொள். பெண்ணை அடிமை என்று கருதாதே. உட்கால தமிழர் மனைவியை வாழ்க்கை துணை நலம் என்றார்கள். ஆத்மாவும் சக்தியும் ஒன்று, ஆணும் பெண்ணும் சமம். வேதங்களை நம்ப அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு. புராணங்களை கேட்டு பயந்து கொள். புராணங்களை வேதங்களாக நினைத்து வடமைகள் பேசி விலங்குகள் போல் நடந்து கொள்ளாது. தமிழா, உனது வேலைகள் அடுத்திலுமே பொய்க்கதைகள் மிஞ்சிவிட்டன. உனது மத கொள்கைகள், லௌகிக கொள்கைகள், மதிய நடை எல்லாவற்றிலுமே பொய்கள் புதைந்து தலை நோக்கி ஆட இடம் கொடுத்து விட்டால் இவற்றை நீக்கிவிடு. காட்டிலும் வெளியிலும் தனிமையிலும் கட்டிடத்திலும் எதிலும் எப்போதும் நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். நீயும் பிறரை வஞ்சிக்கலாகாது, பிறரும் உன்னை வஞ்சிக்கலாகாது. பிறர் பிறரை வஞ்சிப்பதையும் நீ ஏற்றவை தடுக்க வேண்டும். எல்லா பேர்களையும் காட்டிலும் உண்மை பேறுதான் பெருமை கொண்டது. உண்மை தவறுகளுக்கெல்லாம் உயிர், கலைகளுக்கெல்லாம் பேர். உண்மை இன்பத்திற்கு நல்லுறுதி. உண்மை பரமாத்மாவின் கண்ணாடி. ஆதலால் தமிழா, எல்லா செய்திகளிலும் உண்மை நிலவும்படி செய். அந்த கட்டுரை தமிழர்களை உணர்ச்சி அடைய செய்கிறது அல்லவா? அடுத்ததாக பெண் விடுதலையை பற்றி பாரதியார் அந்நாளிலேயே எழுதியிருக்கிறார். அந்நாளிலே பெண்களுக்கு ஒரு விதமான உரிமை இருக்கவில்லை. ஆனால் அவர் தீர்க்க தரிசனம் விளங்கியவர். பெண் விடுதலையை பற்றி எழுதி அவர் எழுதிய பாடல் ஒன்றை பார்ப்போம். விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டனர். வெல்லுவம் என்றே திருடமனத்தின் மதிக்கெண்ண மீது சேர்ந்து நாம் பிற திக்கினை செய்வோம். உடையவள் சக்தி, ஆண் பெண் இரண்டும் ஒருத்தி நிகர் செய்து உரிமை சமைத்தாள். இடையிலே பட்ட கீழ்நிலை கண்டியில் இதற்கு நாம் உருப்பட்டிருப்போமோ? திறமையால் இங்கு மேல்நிலை சேர்வோம். தீய பண்டை இகழ்ச்சிகள் செய்வோம். குறைவிலாது முழுநிகர் தம்மை கொள்வர் ஆண்க நிலவரோடும் சிறுமை தீர தந்தாய் தாய்த்திரு நாட்டை திரும்ப வெல்வதில் சேர்ந்து இங்கு உழைப்போம். அறவி விழந்தது பண்டை வழக்கம், ஆணுக்கு பெண் விலங்கினும் அல்லே. இப்படி அந்த நாளிலேயே பெண் விடுதலையை பற்றி பாடியிருக்கிறார். இறுதியாக ஒரு சிறுபாட்டு பெண் விடுதலையை பற்றி. மாதர்தையும் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஆதர் என்ற நிலை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே. நேயர்களே, இதுவரை நீங்கள் பாரதியாரை பற்றிய ஒரு வர்ணனையை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
செய்வோம். கெட்ட போரிடம் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதிய போர் உலகம் செய்வோம். கருத்தை சொல்க, உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை. அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை. ஏதையும் செய்தற்கும்
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். உண்மைகள் பல வேளைகளில் தானாகவே வெளிவரும். எந்த உண்மைகளும் நெடுநாள் மறைத்து வைக்கப்பட முடியாது. தொல்காப்பியர் தனது நூலில் கூறினார், ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே, மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஆறு அறிவுகளை எவ்வளவு அழகாய் கூறியிருக்கிறார். மெய்யியலில் இருந்துதான் மனித வாழ்வியல் தோன்றும். ஏதோ தத்துவம் பேசுவது போல் இந்த நிகழ்ச்சியில் இது இருக்கின்றது என்ற உங்கள் நினைவினை உணர்கிறேன். இப்போது நமது பாடலுக்கு வருவோம். திரைப்படம் திருவிளையாடல், பாடியவர் டி ஆர் மகாலிங்கம், இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன், பாடல் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இசைத்தமிழ் என்பது முத்தமிழின் ஒன்றாயினும் தமிழ் முழுவதுமே தொல்காப்பிய இசைக்குமே என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். தமிழ் யாப்பிலக்கணம் என்பது இசை குறிப்புகள் என்றே தொல்காப்பியார் கூறுகிறார். தமிழை சிவனின் தாய் என்றும் அவர் கூறுகின்றார். இங்குதான் கவிஞர் கண்ணதாசனும் தொல்காப்பியத்தின் பல்வேறு இடங்களில் கிடந்த எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே பாடலில் குவித்து நமக்கு ஒரு அழகிய பாடலாக கொடுத்திருக்கிறார். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இந்த முதலடியே எங்கிருந்து தமிழ் பிறந்தது என்பதை சொல்லி வைக்கிறார். இறுதி சரணத்தில் தமிழே உன் தாய், அந்த தாயின் வீழ்ச்சி உன்னுடைய வீழ்ச்சி என தொல்காப்பியத்தின் கருத்தினை இப்பாடலில் அமைத்திருக்கிறார். தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி உழைக்கின்ற தலைவா, உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்று எனக்கில்லை. இந்த பாடலில் கருத்துக்கள் சொல்ல சொல்ல நீண்டு கொண்டே போகும். தொல்காப்பியத்தை அறிய தருவதுதான் இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியின் நோக்கம். முடிந்தவரை தொல்காப்பியத்தை படித்து பாருங்கள். இப்போது பாடலை கேளுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அதில் சாக்ரட்டிஸ் பற்றி ஒரு நல்ல செய்தி. சாக்ரட்டிஸ் இடத்துல வந்து ஒருவர் ஏதோ ஒரு தகவல் சொல்ல வந்திருக்காரு. அவருடைய சீடரை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசையா பரபரப்பா வந்து சொல்ல வந்திருக்காரு. உங்க சீடரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு உடனே சாக்ரட்டிஸ் கேட்ட முதல் கேள்வி, இரு நீ சொல்றத நான் கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லு, பிறகு நான் கேட்டுக்கிறேன். சரி கேளுங்க. என்னுடைய சீடனை பத்தி நீ இப்ப சொல்ல போற செய்தி நீ நேரடியாகவே தெரிந்து கொண்டதா, அல்லது யாரோ யாரிடத்திலேயோ சொல்லி அப்படி செவி வழியா காற்று வாக்கில் உன் காதுக்கு வந்ததா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, உனக்கே அது தெரியுமா, இல்ல யாரோ யாருக்கோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல சொன்னாங்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படி சுத்தி இப்படி சுத்தி உன் காதுக்கு வர்ற செய்தியா? உடனே அவர் யோசிச்சுட்டு சொன்னாரு, நேரடியா எனக்கு எப்படி தெரிய முடியும், அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், ஆனா ரொம்ப நம்பகமான இடத்திலேருந்து எனக்கு கிடைச்ச தகவல், அது ஒருபோதும் பொய்யா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது உண்மையா தான் இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரு இழுக்கிறார். ஓ அப்படியா, சார் 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 ரைட். அது என்னுடைய சீடனை பற்றி நல்ல தகவலா கெட்ட தகவலா? ஒரு வினாடி இப்படி யோசிச்சார். கெட்ட தகவல் தான், அது ஒன்றும் சீடனை பற்றி ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்ல முடியாது. அப்படியா, இப்ப நீ சொல்ற தகவலை வந்து நான் கேட்டுட்டா கேட்டதுக்கு அப்புறம் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா, இல்ல நான் துக்கப்படுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு? அத நீங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க, உங்க மனசு கூட கண்டிப்பா சங்கடப்படும். நிறுத்து, அப்ப என்கிட்ட சொல்லாத, எடுத்த காலிபன். ஏன், என்னுடைய மூன்று அளவுகோல்களிலும் அந்த செய்தி தோற்றுவிட்டது. என்ன ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அது சொல்ல முடியாது, நீ கேள்விப்பட்டது, யாரோ சொன்ன உறுதி இல்லாத ஒரு தகவல், ஒரு உறுதியற்ற தகவலை நீ கொண்டு வந்திருக்கிறாய். ரெண்டு, அது நல்ல செய்தியும் அல்ல, அது ஒரு கெட்ட செய்தி. மூன்று, அதை கேட்பதனால் நான் மகிழப்போவதில்லை, துக்கப்பட போகிறேன். நான் என்ன முட்டாளா? ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை, மோசமான செய்தியை கேட்டு வருத்தப்படுகிற அளவுக்கு நான் முட்டாளா? எனக்கு அந்த செய்தி தேவையில்லை அப்படிங்கிறார். உண்மையிலேயே நாம சாக்ரட்டிஸோட மனோநிலை என்னன்னு கொஞ்சம் இங்க ஆராயணும். நாம பாருங்க, மற்றவங்களை பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உறுதி இல்லாத தகவல்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பரபரப்புன்னு தெரியுங்களா? இப்ப நான் சில பத்திரிகைகள்ல பாக்குறேன், அதாவது யார் யார பத்தியோ ரகசியங்கள், அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி வேற விஷயத்திலயும் சரி, அது என்னமோ நேராவே உட்கார்ந்து பார்த்த மாதிரி அப்படி எழுதுறாங்க. அவர் அவரை கேட்டவுடன் அவருக்கு வியர்த்தது, கர்ச்சிஃபால் ஒத்தி கொண்டார். ரெண்டு பேருமே ரொம்ப பெரியவங்க, ரகசியமா எங்கேயோ பேசுறாங்க, அவங்க ரகசியமா பேசுறத ஒரு பய கேட்டிருக்க முடியாது, அத என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி எவ்வளவு போய் பாருங்க, எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அப்படி கேட்டவுடன் அவர் மென்று மிழுங்கி கொண்டார். யார் யார பத்தியோ வேற பத்திரிகையில் இவங்க நேரடியாவே பார்த்துக்க முடியாது, அந்த தகவலே காதுக்கு வர முடியாது, அவங்க சந்திக்கிற இடமே அவ்வளவு ரகசியமா இருக்கும், பெரிய பதவியில இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க. உடனே அவர் கண் மாறியது, உடனடியாக அவர் விடுக்க.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து எண்ணிக்கூடும்.